ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசிங்கிற நூலில் வந்து 6வது அத்தியாயம் தொடங்கியிருக்கிறோம். இதுக்கு வந்து சித்திர தீபம்னு பேர். அது கடந்த முறை வந்து நம்ம முன்னுரையில் அதுக்கான விளக்கங்கள் பார்த்தோம். சித்திரம்னா ஓவியம், தீபம்னா விளக்கு. அப்போ ஒரு ஓவியம், ஒரு விளக்கு அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை வைத்து இங்கே வித்யாரண்யர் வந்து மிகப்பெரிய ஒரு வேதாந்த ரகசியத்தை விரிவாக விளக்கப் போகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இது மொத்தம் 290 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய அத்தியாயம். எப்படியும் நம்ம இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறதுக்கு ஒரு 2-3 மாதம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம வாரத்தில் 5 நாட்கள் தான் வகுப்புன்னு சொல்லியிருக்கிறேன். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வகுப்பு உண்டு. இது வந்து பஞ்சதசி வந்து மாலை வகுப்பு. புதன்கிழமை இருந்து காலை வகுப்பு ஒன்று தொடங்குகிறோம். அது வந்து 7-7.5 வரைக்கும். அது வந்து கொஞ்சம் இளைஞர்களுக்காக தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நிறைய விஷயங்கள். இப்போது ஆன்மீகமாக இப்போ நம்ம இந்த மாதிரி சித்திர தீபம், பஞ்சதசி அப்படின்லாம் சொன்னோம்னா வயசானவங்க தான் தேடி வராங்க. வயசு ஆளுங்க வந்து யாரும் இதை விரும்புறதில்லை. ஆன்மீகம்னா ஏதோ நமக்கு அவசியம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் நாம் வந்து நவீன முறையில் இந்த பாடங்களை எளிமைப்படுத்தி கொடுக்கலான்ட்டு அதை ஒரு காலை வகுப்பை வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம், 7 to 7.5 வரைக்கும் டெய்லி மார்னிங் இருக்குது. அது வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வகுப்புகளாக இருக்கிறதுனால அதில் யாரெல்லாம் கூட வகுப்பு எடுக்க விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் வரலாம். உங்களில் யாராவது விருப்பம் இருக்குது நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கூட அந்த டாபிக் வைஸ் நான் சொல்கிறேன். அந்த டாபிக் வைஸ் நீங்கள் எடுங்க. விருப்பம் இருக்கிறவங்க காலை வகுப்புகளை எடுக்கிறதுக்கு முன் வரலாம். அது நம்ம எப்படிங்கிறது அந்த டைமில் விரிவாக பேசுவோம். இப்போ நம்ம வந்து சித்திர தீபம்ங்கிற வகுப்பை தொடங்குவோம். 6வது அத்தியாயம் சித்திர தீபம்ல இப்போ இன்றைக்கு நம்ம முதல் ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். யதா சித்திரபடே திருஷ்டம் அவஸ்தானாம் சதுஷ்டயம் பரமாத்மனி விக்னேயம் ததாவஸ்தா சதுஷ்டயம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னு இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவியம் வரையக்கூடிய துணியில வந்து ஒரு 4 நிலைகள் காணப்படுவது போல பரமாத்மாவிடத்திலும் ஒரு 4 நிலைகள் இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க முதல் ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது, சித்திர தீபம்ங்கிற அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவியம்ங்கிற ஒரு படம் எடுத்துக்குது. இப்போ அந்த ஓவியம்ங்கிறது அந்த காலத்தில் வந்து ஒரு துணியில தான் வரைவாங்க. இப்போ தான் நமக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ நம்ம லேப்டாப்பில், நோட் பேடில் அதுக்குன்ட்டு நிறைய ஆர்ட் புக்கெல்லாம் வச்சுருக்கோம். நிறைய விதவிதமாக நம்ம வரைகிறோம். அன்னைக்கு வந்து ஓவியம்னா ஒரு சுவர் அல்லது வெள்ளை துணி. அதனால் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓமானத்தை வச்சு இந்த நூல் எழுதியிருக்காரு நூலாசிரியர் வந்து சுவாமி வித்யாரண்யர். இப்போ சித்திர படம் அப்படிங்கிறது ஓவியம், ஓவிய துணி. பொதுவாக ஒரு ஓவிய துணி வரைவதற்கு முன்னாடி அந்த துணி வந்து வெறும் துணி தான் இருக்கும். வெள்ளை கலரில் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்குவாங்க. அதில் எந்த உருவம் இருக்காது, எந்த நிறமும் இருக்காது. அப்படி ஒரு துணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த துணியை வந்து முதல்ல சுத்தப்படுத்துவாங்க. அந்த துணியை வந்து அழுக்கு இல்லாமல் க்ளீன் பண்ணுவாங்க. நீட்டாக தொடச்சிட்டு நல்லா இழுத்து டைட்டாக கட்டிடுவாங்க. அந்த ஓவியம் வரைவதற்கான அந்த துணியை வந்து ஒரு நல்ல கட்டையில் 4 பக்கமும் இழுத்து ஆணி அடிக்கிறதோ அல்லது டைட்டாக எப்படி ஃபிட் பண்ணுறதோ அப்படி ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அதில் வரைய தொடங்கணும் இல்லையா. அப்போ வரைகிறதுனா அப்படி எடுத்த உடனே நேரடியாக வரையாமல் அதுக்கு ஒரு ப்ரைமரி அடிப்பாங்க. அதாவது அந்த துணி வந்து ஓவியத்தை உள்வாங்குற மாதிரி ஒரு கோட்டிங், ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு பசை மாதிரி தடவுவாங்க அந்த துணியில். அது ஒரு அடிப்படை வர்ணம். அதுக்கு பிறகு எப்படிப்பட்ட ஓவியம் வரையணும், அதுக்கான பேசிக்கான சில கோடுகளை ஃபஸ்ட்டு போடுவாங்க. இப்போ ஒரு தென்னை மரம் வரையணும்னா தென்னை மரத்துக்கான கோடுகளை டக் டக்குன்னு போடுவாங்க. ஒரு மலைனா அந்த மலைக்கு தகுந்த மாதிரி கோடுகளை போடுவாங்க. அப்படி ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் போடுவாங்க. அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டார்க் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் கலர் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ரியல் பிக்சர் உருவாகும். அப்போ இது மாதிரி 4 நிலைகள் ஓவியத்தில் இருக்கு இல்லையா, அதை சொல்றாரு. ஏன்னா ஓவியம் வரைவதற்கான 4 நிலைகள் உள்ளன. முதல்ல துணி சுத்தப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது அதற்கான அடிப்படை வர்ணம் பூசப்படுகிறது, மூன்றாவதாக அந்த ஓவியம் வரைவதற்கான அவுட்லைன் கோடுகள் வரையப்படுகின்றன, நான்காவதாக அந்த முழு ஓவியமும் வர்ணம் பூசி நிறைவு செய்யப்படுகிறது. இப்படித்தான் இந்த நான்கு நிலைகள் வந்து ஒரு ஓவியம் வரைவதற்கு தேவைப்படுகிறதோ அதுபோல இறைவனுக்கு பிரம்மத்துக்கும் நான்கு நிலைகள் இருப்பதாக அறிய வேண்டும் என்று சொல்றாரு இல்லையா. அப்படி என்னங்க நான்கு நிலைகள் பிரம்மத்துக்கு, அப்படியே என்ன பிரம்மத்தை கொண்டு போய் இந்த ஓவியத்தோட கம்பேர் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வித்யாரண்யர் அதுக்கு விளக்கம் தரார். எப்படி தரார் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஓவியம் வரைவதற்கான ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒரு பியூர் கிளாத், ஒயிட் கிளாத் எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் வந்து சுத்த பிரம்மம்னு பேரு. அந்த வெள்ளை துணியில ஒரு அழுக்கும் இல்லை, ஒரு கரையும் இல்லை, ஒரு கோடும் இல்லை, ஒரு கலரும் இல்லை, அப்படி பியூர் ஒயிட்டா இருக்கு. அது மாதிரி சுத்த பிரம்மத்துல எந்த களங்கமும் இல்லை, பியூர் கான்சியஸ்னஸ், அப்படிதான் அந்த சுத்த பிரம்மம் இருக்கு. ரெண்டாவதா ஓவியம் வரைவதற்கு அடிப்படை கலர் அடிக்கணும், ஒரு பேசிக்கா அதுக்கு ஒரு பசை தடவுவாங்க அல்லது ஒரு பிரைமரி கலர் ஒயிட் கலர் கோட்டிங் போடுவாங்க. அதுதான் வந்து பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா, ஒயிட்டா இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா மாயையோட சேருது, அது மாயையுடன் கூடிய பிரம்மம். அதாவது ஒயிட் கிளாத்ல ஒரு பிரைமரி கலர் அடிச்ச உடனே அந்த ஒயிட் கிளாத் வந்து கலரோட ஆட் ஆயிடுச்சு. பியூர் கிளாத் வந்து இப்போ ஒரு ஒயிட் பிரைமரி கலர்ல வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் போட்டிருக்காங்க, ஒரு பிரைமரி கோட்டிங் போட்டிருக்கிறதுனால அதையோட கம்பேர் பண்றாரு. பியூர் கான்சியஸ்னஸ் வந்து மாயையோட இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறத அந்த ரெண்டாவது துணியோட கம்பேர் பண்றாரு. மூன்றாவது நம்ம அவுட்லைன் வரைய ஆரம்பிப்போம் இல்லையா. ஒரு ஆர்ட் வரையணும்னா அந்த பிரைமரி கோட்டிங் அடிச்சு முடிச்ச பிறகு ஒரு அவுட்லைன் வரைவோம். ஒரு தென்னமரமோ, ஒரு மலையோ, ஒரு நதியோ வரையும் போது சும்மா பென்சில் எடுத்து அப்படி மேலோட்டமா அப்படி கிறுக்குவோம், அந்த கோடுகள் அப்படி அவுட்லைன்ல ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் தான் டார்க்கா அதை பண்ணி அப்புறம் தான் கலரிங் கொடுப்போம். அப்ப அது மாதிரி அந்த அவுட்லைன் வரைகிற நிலைக்கு வந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம்ங்கிறாரு. சூக்ஷ்ம பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரியல ஆனா அவுட்லைனா இருக்குது. அடுத்தது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஓவியம் எல்லாம் அழகா வரைஞ்சி அந்த அவுட்லைன் போட்ட கோடெல்லாம் டார்க் பண்ணி, தென்னமரத்துக்கு அவுட்லைன் போட்டோம், நதிக்கு அவுட்லைன் போட்டோம், மலைகளுக்கு அவுட்லைன் போட்டோம் இல்லையா, அதையெல்லாம் டார்க் பண்ணிட்டு அந்தந்த கலரிங் அதுல கொடுக்கும் போது அந்த ரியல் ஸ்க்ரீன்ல அப்படியே பாக்குறதுக்கு ஒரு இமேஜ் இருக்கும் இல்ல, பாக்குறதுக்கு ஒரு நேச்சரா இருக்கும், சீனரிஸ் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா. அப்படிதான் ஓவியம் அந்த காலத்துல வரைவாங்க இல்லையா. அதே மெத்தட் எடுத்தீங்கன்னு சொல்றாருன்னா இப்ப ஸ்தூல பிரபஞ்சம் வந்துருச்சு, ஸ்தூல உலகம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அழகா அந்த ஓவியத்தோட கம்பேர் பண்ணி படைப்பை விளக்குறாரு வித்யாரண்யர். அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம், முதல்ல சுத்த பிரம்மம், ரெண்டாவது மாயையுடன் கூடிய பிரம்மம், மூன்றாவது சூக்ஷம பிரபஞ்சம், நான்காவது ஸ்தூல பிரபஞ்சம். இப்ப ஸ்தூல பிரபஞ்சம்னா நம்ம கண்களால் பார்க்கின்ற இந்த உலகம். அப்ப நம்ம ஆர்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளைன் ஒயிட் கிளாத், வெறும் வெள்ளை துணி, அப்புறம் அதுல ஒரு அவுட்டர் கோட்டிங், அதாவது ஒரு பெயிண்டிங் மேலோட ஃபர்ஸ்ட் ஒரு பிரைமரி கோட்டிங் அடிக்கிறோம், அது மாயையுடன் கூடிய பிரம்மம். அப்புறம் ஒரு அவுட்லைன் வரைகிறோம், அது சூக்ஷம பிரபஞ்சம். ஏன்னா அந்த அவுட்லைன்ல வந்து உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கும், அது என்னத்தை வரைய போறாரு தெரியல, சும்மா ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சிருக்காரு, அந்த கோடுல என்ன வரும் தெரியலையேன்னு கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா அவர் அந்த கோடெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசி அதை டார்க் பண்ணும்போது தான் தெரியும், ஓ இது தென்னமரம், இது வந்து நதி, இது வந்து மலை அப்படின்ட்டு. அப்படி நமக்கு அதை கடைசியா டார்க் பண்ணி அது ஒரு கலரிங் கொடுக்கும்போது தான் அதனுடைய உண்மையான இயல்பு நமக்கு தெரியுமோ. அதே மெத்தட் எடுத்து அப்படியே பொருத்துறாரு இங்க வேதாந்தத்துல, பிரம்மத்தோட பொருத்தி இந்த சூத்திரத்துக்கு அழகா பொருள் கொடுக்கிறார். இந்த பொருள் இன்னொரு டைம் பார்க்கலாம். ஒரு ஓவியம் வரைவதற்காக துணியில் நான்கு நிலைகள் காணப்படுவது போல பரமாத்மாவிலும் நான்கு நிலைகள் இருப்பதாக அறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகம். அப்ப இப்படித்தான் பரமாத்மாவில நான்கு நிலைகள் இருக்குங்கிறத நமக்கு அருமையா புரிய வைக்கிறாரு. ஏன்னா நாம வந்து பரமாத்மாவை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப வரையப்பட்ட ஓவியத்தை மட்டும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த உலகத்தை மட்டும் நம்ம பார்த்து ரசிக்கிறோம். ஆனா அந்த ஓவியம் வரைவதற்கு பின்னாடி இருந்த ஓவியனையும் நம்ம கண்டுக்கிறது இல்ல, அந்த ஓவியத்துக்கு பின்னாடி இருக்கிற வெள்ளை துணியும் நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கண் பார்வையும் நம்ம மைண்டும் அந்த ஓவியத்துல போய் மாட்டிக்கிச்சு, அந்த ஓவியத்துல மட்டும் மாட்டிக்கிட்டு ஆஹா என்ன ஒரு அழகான சீனரி, எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு அந்த ஓவியத்தை ரசிக்க மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆனா எப்படிங்க இவ்வளவு அருமையான ஒரு ஓவியம் உண்டாக்கப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி யாரு இருந்திருப்பா அப்படின்னு நம்ம அந்த வரையப்பட்ட அந்த ஓவியனையும் சிந்தனை பண்றது இல்லை. அப்படிப்பட்ட ஓவியம் எதன் மீது வரையப்பட்டிருக்கிறது, ஒரு வெள்ளை துணியில் வரையப்பட்டிருக்கிறது, அந்த வெள்ளை துணியும் நம்ம கண்டுக்கிறது இல்லை. அப்ப நம்ம மனசு எந்த இடத்துல இருக்குன்னா அந்த ஓவியத்தின் மீது மட்டும் இருப்பது போல இங்கேயும் நமக்கு வேதாந்த பார்வையில அந்த சுத்த பிரம்மம், மாயையுடன் கூடிய பிரம்மம், சூட்சம பிரபஞ்சம் எல்லாம் கண்ணுக்கு தெரியறது இல்லை. வெறும் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. இந்த விஷயத்தை ஒப்பீடு செய்யறார், அழகா ஒப்பீடு பண்ணி நமக்கு முதல் ஸ்லோகத்திலேயே வித்யாரிணர் வந்து சுட்டி காட்டுறார். அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது தனியாக உருவாக முடியாது. ஏன்னா இந்த ஸ்தூல பிரபஞ்சம் தானா எப்படி உருவாகும்? ஒரு ஓவியம் வந்து தனியா எப்படி உருவாகும்? தானா உருவாயிடுமா? அந்த ஓவியத்துக்கு ஆதாரமாக துணி இருக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த ஓவியத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஓவியன் இருக்க வேண்டும். அப்ப இது மாதிரி இரண்டு விஷயங்கள் இருந்தால்தான் ஒரு ஓவியம் அங்கு நாம பார்க்க முடியும், அந்த ஓவியத்தினுடைய அழகை நம்ம ரசிக்க முடியும். அது மாதிரி இங்கேயும் இந்த ஸ்தூல பிரபஞ்சம், இந்த உலகம், நாம் காணும் இந்த உலகம் தனியாக உருவாகவில்லை. இதன் பின்னால் இதற்கு ஆதாரமான ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் பிரம்மம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஓமானத்தை இங்கு பொருத்துகிறார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வித்யாரிணர் வந்து டைரக்டா சொல்லாம இப்படி ஒரு ஓமானத்தோடு நமக்கு புரிய வைக்க விரும்புகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதைதான் வந்து நாம் உபநிஷத்துங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு நிறைய உபநிஷத் மந்திராக்கள் எல்லாம் பார்ப்போம். அதுல ஒரு உபநிஷத்துல தேக நானாஸ்தி கிஞ்சனா அப்படின்னு ஒரு மந்த்ரா வருது இல்ல, ஒரு ஸ்லோகம் வரும். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதாவது அங்க பிரம்மம் மாத்திரம்தான் இருக்கு, அங்கு இரண்டாவதாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தேக நானாஸ்தி கிஞ்சனாங்கிற வார்த்தையில உபநிஷத்துல நம்ம படிச்சோம். அப்ப இங்கேயும் அதை தான் சொல்றாரு, பின்னாடி ஆதாரமா அந்த சுத்த பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, அந்த வெள்ளை துணி மட்டும்தான் இருக்குது, ஆனா அதன் மேல் படம் வரையப்பட்டது, அதற்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட விஷயங்கள். ஆனா அந்த வெள்ள துணி மட்டும் இல்லைன்னா அங்க எங்கிருந்து படம் வரும், அங்க எங்கிருந்து காட்சிகள் வரும்? ஒன்றுமே இருக்காது. அப்போ அதிஷ்டானம் வெள்ளை துணி, ஆனா ஆரோபம் அந்த படம். அது மாதிரி இங்க வந்து நம்ம கயிறு பாம்பும் போன தடவை உதாரணம் எல்லாம் பார்த்தோம். அதாவது இருட்டுல வந்து நம்ம மங்கிய வெளிச்சத்துல கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த பாம்பு அங்க உண்மையில் இல்லை, கயிறு தான் உண்மையில் இருக்கு. அது மாதிரி இங்க உலகம் உண்மையில் இல்லை, பிரம்மம் தான் உண்மையில் இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. அதுக்குதான் வேதாந்த சாஸ்திரங்கள் வந்து இந்த கயிறு பாம்பு ஓமானம், அப்புறம் தங்கம் ஆபரணங்கள் ஓமானம், அப்புறம் கனவு உலகம் ஓமானம், இது மாதிரிலாம் நமக்கு நிறைய ஓமானங்களை கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறது மகான்களுடைய நோக்கம். கனவுல கூட நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய உலகத்தை உண்டு பண்ணிக்குவோம். கனவுல நம்ம படைக்கிற உலகத்துல கூட மலைகள் இருக்கும், நதிகள் இருக்கும், மனிதர்கள் இருப்பாங்க. அப்புறம் அந்த கனவுலயே வந்து காட்சிகள் மூலமா நமக்கு பயம் வரும். அந்த கனவுல ஒரு புலி துரத்துற மாதிரியோ ஒரு நாய் துரத்துற மாதிரியோ நமக்கு கனவு வந்தா பயம் உணர்வு கூட நமக்கு வருது. அதே மாதிரி கனவுலயே சந்தோஷமும் வரும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் எப்படி அந்த உலகம் உண்மையாக நமக்கு தோன்றுகிறதோ, அது விழித்த பிறகு எப்படி மனதிலே தான் அது இருந்தது, அந்த தோற்றம் தான் எப்படி நமக்கு புரியுதோ, அது மாதிரி ஞானிகளுக்கு இந்த உலகம் வந்து வெறும் தோற்றம் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த ஸ்லோகத்துல. அதுதான் நமக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்று பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த ஸ்லோகம் கூறுகின்ற மைய உண்மை என்ன அப்படின்னா, பிரம்மம் தான் ஆதாரம், உலகம் என்பது அதன் மீது தோன்றுகின்ற ஓவியம். இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஓவியம் மாறலாம், ஆனால் துணி மாறுவதில்லை. ஏன்னா ஒரு ஓவியன் என்ன பண்ணுவான், ஓவியத்தை வரைவான், அந்த ஓவியம் வந்து ஒரு சமயம் சரி வரல அல்லது கொஞ்சம் நாளாயிடுச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டர்பன்டைன் ஏதோ ஒரு இதை போட்டு அதை தொடச்சி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு திருப்பி வேற ஒரு ஓவியம் வரையலாம். அதை கலரிங் மாத்திட்டு திருப்பி ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேல வேற ஒரு ஓவியம் வரையலாம். சுவரும் அப்படித்தானே, சுவர்ல வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்போம், நாளடைவுல வெயிலையும் மழையிலையும் அந்த ஓவியம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் திருப்பி அது மேல ஒரு ஒயிட் சுண்ணாம்பு அடிச்சுட்டோ அல்லது ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டோ திருப்பி ஒரு ஓவியம் வரைகிறோம். அப்ப சுவர் ஆதாரம், ஆனா அந்த சுவர் என்றும் மாறாது, ஆனா அதன் மீது இருக்கிற ஓவியம் மாறிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி இங்கு பிரம்மம் ஆதாரம், ஆனால் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த, ஒரு ஓமானத்தை இதுல பொறுத்துறாரு. அப்ப இதான் நாமளும் கம்பேர் பண்ணி இப்ப நாம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையிலையும். இப்ப நமக்கு உடல் மாறுகிறது, மனசு மாறுகிறது, உலகம் மாறுகிறது, ஆனால் சாட்சி சைத்தன்யம் ஒருபோதும் மாறுவதில்லை அப்படிங்கிறத நமக்கு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் புரிய வைக்குது. அப்ப இந்த ஸ்லோகத்தை நாம கவனிச்சோம்னா ரொம்ப ஆழமா நம்ம இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும், இருக்கிறது அதிஷ்டானம் வந்து பிரம்மம் தான், அப்போ அந்த பிரம்மம் மட்டும்தான் எல்லாமா இருக்குது, அதுதான் ஆதாரம், அதுதான் சத்தியம், அதன் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்துல வந்து போற விஷயங்கள் எல்லாம் உண்மை கிடையாது, ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, ஆனா என்றென்றைக்கும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் பிரம்மம் மாத்திரமே இருக்குது. அப்போ அதுதான் எப்போதும் இருக்கின்ற வஸ்துங்கிறதுனால பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கியத்தையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்கும்போது சரியா வருது. அப்ப நாம் இதை புரிஞ்சுக்கும் போது நம்முடைய நிலைப்பாடையும் நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா நாம் உண்மையிலேயே யார், வந்து வந்து போறவங்களா இல்லை நம்ம என்றும் அழியாத ஆத்மாவா அப்படின்னு நம்மளை நம்ம சுயவிசாரம் பண்ணி இந்த மாதிரி சாஸ்திரங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நாம் வந்து வந்து போகிற இந்த உடல் கிடையாது, மனம் கிடையாது, நாம் என்றும் மாறாத சைத்தன்யம் அந்த ஆத்மா அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க மகான்கள். ஏன்னா அதுதான் உண்மை, ஏன்னா உடம்புங்கிறது வரும் போகும், அப்புறம் உடம்பு மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும், ஆனால் பிரம்மமும் மாறாதது, அப்ப சைத்தன்யம் மாறுவதில்லை. அந்த ஓமானத்தை பொறுத்துறாரு இந்த இடத்துல பொருத்தி ஓவியத்தின் ஒரு விஷயத்தை ஒப்பீடு செய்து, அந்த துணி மாறாது ஓவியம் மாறலாம், அது போல பிரம்மம் மாறாது உலகம் மாறலாம். அப்ப இந்த உலகத்துல பெயர் வடிவங்கள் என்ன தோன்றினாலும் அதன் அடிப்படை ஆதாரமாக சைத்தன்யம் மட்டுமே இருக்கிறது, பிரம்மம் மட்டுமே இருக்கிறது என்று புரிய வச்சிட்டார். இதுதான் முதல் ஸ்லோகத்தினுடைய பொருளுங்க. அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். யதா தௌதோ கட்டிதச்ச லாஞ்சிதோ ரஞ்சித படகா சித அந்தர்யாமி சூத்ராணி விராட் சாத்மா ததேரியதே. இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல ஒரு துணி எப்படி வந்து ஓவியம் வரைவதற்கு முன்னாடி நன்கு சுத்தம் செய்யப்பட்டதாகவும், பிறகு அதன் மீது ஒரு பசை பூசப்பட்டதாகவும், அதன் பிறகு அதன் மீது ஓவியம் வரைவதற்கான அவுட்லைன் கோடிடப்பட்டதாகவும், அதன் பிறகு அதை முழுமைப்படுத்துவதற்காக ஓவியங்களை முழுமை செய்து நிறமூட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறதோ, அதே மாதிரி இங்க சித்து அந்தர்யாமி சூத்ராத்மா விராட் என இறைவனும் பல வடிவங்களில் பல வகைகளில் கூறப்படுகிறது என்று இறைவனையும் இந்த வெளிப்படுத்துகின்ற நான்கு நிலைகள்ல நமக்கு திருப்பி ஒரு கான்செப்ட்ல புரிய வைக்கிறார். அது எப்படி புரிய வைக்கிறார்னா, சித்துங்கிறார், சித்துன்னா சுத்த சைத்தன்யம், அந்தர்யாமிங்கிறார், அந்தர்யாமின்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற ஈஸ்வரன், அதாவது நமக்குள்ள உணர்வாய் உயிராய் இருந்து இயங்கக்கூடியவன் யாருன்னா ஈஸ்வரன் தான். இப்போ நாம தானா இயங்க முடியாது, இப்ப நீங்க நானெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில இயங்க முடியாது, எல்லாமே உள்ள இருந்து ஈஸ்வரன் தான் இயக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இதுக்கான ஓமானங்கள் கொடுக்கும்போது கூட எப்படி கொடுப்போம்னா, இப்ப நீங்க சாப்பிடும்போது பஜ்ஜி சாப்பிடுவீங்க, காஃபி குடிப்பீங்க, சாப்பாடு சாப்பிடுவீங்க, ஆனா உள்ள போன பிறகு அது உடம்புக்குள்ள ரத்தமா எலும்பா மஜ்ஜையா மாறுறது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா? சாப்பிட்றது மட்டும்தான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, ஆனா அந்த சாப்பாடுகளை பூரா உடம்புக்கு தேவையான சத்துக்களா மாத்தக்கூடியது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நம்ம சொல்லும் போது அது ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப நமக்குள்ள உயிராய் உணர்வாய் உள்ள ஈஸ்வரன் தான் இந்த உடம்பையே இயக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த உடம்பு அவனுடைய கட்டுப்பாட்டுல இருந்தா பிரச்சனை இல்லாம இருக்கும், நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்தா பிரச்சனைக்கு உட்படும், ஏன்னா நாம தான் நம்ம போக்குல பூந்து விளையாடுவோம் இல்லையா, அப்ப அதனால நம்ம போக்குல வர்றதுனாலதான் பாதிப்பு அடையுது. ஆனா ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுன்னா பெரும்பாலும் பாதிப்புக்கு உட்படாது. அதனால இந்த பாடத்திட்டத்துல நம்ம வரும்போதுதான் நம்ம என்ன சொல்றோம், எல்லாமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து விடுங்கன்னு சொல்றோம் இல்லையா, சாப்பிடுற உணவுல இருந்து எல்லாமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் செய்யல, எல்லாம் அவன் தான் செய்யறான், படைப்புல இருந்து எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு அந்த அர்ப்பண மனப்பான்மை வரணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒரு தனி விஷயமா நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப இங்க வந்து என்ன புரிய வைக்கிறாருன்னா, எவ்வாறு ஒரு துணி வந்து கழுவப்பட்டு பசை பூசப்பட்டு அப்புறம் அதுக்கு மேல ஒரு அவுட்லைன் வரையப்பட்டு அதுக்கு பிறகு அந்த படத்தை முழுமைப்படுத்தப்பட்டு நிறம் பூசப்படுகிறதோ, இப்படி நாலு விதமான ப்ராசஸ் நடக்குதோ, ஒரு ஓவியம் வரைவதற்கான வேலைகள் நடக்குதோ, அது மாதிரி இங்க இறைவனும் ஆத்மா சித்து அந்தர்யாமி சூத்ராத்மா விராட் என்று பலவாறாக பார்க்கப்படுகிறான் என்று சொல்றார். அப்ப அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து தூய்மையா இருக்கிற துணி இருக்கு இல்லையா, பியூர் ஒயிட் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து சித்துங்கிறாரு. சித்துன்னா அறிவு உணர்வு சுத்த பிரம்மம்னு பேரு, அங்க எந்த களங்கமும் இல்லை, அடுத்தது வர்ணம் பூசுறாங்க. முதல்ல ஒரு பசை ஓவியம் வரைவதற்காக அந்த துணியை தயார்படுத்துறதுனால ஒரு பிரைமரி கோட்டிங் அடிக்கிறாங்க இல்லையா, அந்த நிலையில அது அந்தர்யாமி ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் மூன்றாவதாக அந்த ஓவியத்துல அவுட்லைன் வரைகிறோம், அவுட்லைன் வரைகிறதுக்கு சூத்ராத்மா அல்லது ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர். அப்புறம் நான்காவதாக நம்ம எல்லா உருவங்களையும் கம்ப்ளீட் பண்றோம், வரையப்பட்ட படங்கள்ல அந்த தென்னை மரத்தை கம்ப்ளீட் பண்றோம், மலைகளை கம்ப்ளீட் பண்றோம், நதிகளை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு இயற்கையான சீனரிஸ் கொண்டு வரோம், அதுல நிறைய நிறம் கொடுக்குறோம். அப்போ அந்த நிலையில இதுக்கு பேர் என்னன்னா விராட்டுன்னு பேரு. அப்ப இந்த மாதிரி இறைவனை வந்து பிரிக்கிறாரு, அதாவது சூத்ராத்மா, விராட்டு, அந்தர்யாமி, சித்து அப்படின்னு சொல்லி பல வகைகள்ல இறைவனை நமக்கு புரிய வைக்கிறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நிலைப்பாடும் என்ன, விராட்டுன்னா எப்படி, ஹிரண்ய கர்ப்பன்னா எப்படி, ஈஸ்வரன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம வேதாந்த பாடங்கள்ல விரிவா பார்த்துருக்கோம். அப்ப அந்த நிலையை எடுத்து இங்க சொல்றாரு, முதல்ல துணி சுத்தப்படுத்தப்படுகிறது, அங்க எந்த ஓவியமும் கிடையாது, எந்த நிறமும் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட அந்த நிலையில அது ஒரு நிர்மலமா இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லை, கரையும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட நிர்மலமான ஆதாரமா எது இருக்கு அப்படின்னா அந்த சுத்த பிரம்மம், அந்த சித்து மாத்திரமே இருக்கிறது, சுத்த சைத்தன்யம் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்றார். அந்த நிலையில அந்த இறைவனை நம்ம எப்படி புகழ்றோம் அப்படின்னா, நிர்குணம், நிர்விசேஷம், நிர்விகாரம், அகண்டம், பரிபூரணம், சுத்த பிரம்மம், சைத்தன்யம் என்றெல்லாம் நம்ம அதுக்கு பெயர் கொடுத்துருக்கோம். என்ன நிலைனா அதுதான் உண்மை நிலை, இறை நிலை, பிரம்ம நிலை. அந்த நிலை தான் நமக்கு உபனிஷத்து சொல்லும். எப்படி சொல்லும்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம்னா பிரம்மம் சத்திய வடிவாக ஞானஸ்வரூபமாக எல்லையற்றதாக இருக்கிறது என்று உபனிஷத்து நமக்கு சுட்டி காட்டும். அதுதான் முதல் நிலை, சித்து நிலை. அதுதான் கழுவப்பட்ட பியூர் கிளாத், ஒயிட் கிளாத், அதோட கம்பேர் பண்றாரு. ரெண்டாவது பிரைமரி கோட்டிங் அடிக்கப்பட்ட துணி. இப்போ ரெண்டுக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது முதல் ஸ்லோகத்துல ஒரு மாதிரி நாலு விளக்கம் கொடுத்தாரா, இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்துல இன்னொரு நாலு விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப துணியை வச்சு இப்ப நமக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஓவியத்தையும் துணியும் வச்சுக்கிட்டு இறைவனுடைய வைபவங்களை நமக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், என்னடா இதை துணிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அதாவது கம்பாரிசன், நமக்கு புரியக்கூடிய ஒரு பொருளை வச்சு புரியாத ஒரு விஷயத்த புரிய வைக்கிறாரு. ஏன்னா நம்ம பிரம்மத்தை பார்த்ததில்லை, இறைவனை பார்த்ததில்லை, ஆனா துணியை பார்த்துருக்குறோம். அப்ப அதுல வச்சு கம்பாரிசன் கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப ஓவியம் வரைவப்படுவதற்கு முன்னாடி அந்த துணியில ஒரு பிரைமரி பெயிண்டிங் அடிச்சோம் இல்லையா, முதல்ல ஒரு மாவு பசை பூசப்பட்டது. அந்த காலத்துல வந்து மாவு பசை தான், இந்த காலத்துல வந்து பெயிண்ட் வந்துருச்சு, நம்ம பிரைமரி கோட்டிங் அடிச்சிடுவோம். ஆனா அன்றைக்கு வந்து அதுக்குன்னே ஒரு மாவு வச்சிருப்பாங்க, அந்த மாவுல ஃபர்ஸ்ட் பசை மாதிரி பூசுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதன் மேல ஓவியம் வரைவாங்க. அப்ப அந்த பசை பூசப்பட்ட பிறகு ஓவியம் வரைவதற்கான தகுதி வந்து விடுகிறது அந்த துணிக்கு. அந்த நிலையில வந்து காரண நிலை என்று பெயர். அந்த நிலை வந்து உலகம் உருவாவதற்கான ஒரு காரண நிலை உருவாகி இருக்கு. அது எப்படின்னா, அந்தர்யாமி ஈஸ்வரன் வந்து மாயையுடன் கூடிய ஒரு பிரம்மமாக அங்க வந்துடுறான். ஈஸ்வரன் வந்ததுனால அவனால படைப்பு உருவாக போகுது. அப்ப உலகத்தின் காரணம் அனைத்தையும் உள்ளிருந்து நடத்துகின்ற ஈஸ்வரன் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில ஈஸ்வரனை ஒப்பிடுறாரு. ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அந்த வெள்ளை துணியில் இருக்கிற சுத்த பிரம்மம், களங்கம் இல்லாமல் இருக்கிற சுத்த பிரம்மத்தின் மேல ஒரு ஒயிட் பெயிண்ட் கோட்டிங் அடிச்ச உடனே அந்த துணியில முதல்ல ஒரு களங்கம் வருது. சும்மா பியூரா இருந்த கிளாத்ல போய் ஒரு ஒயிட் பெயிண்ட் அடிச்ச உடனே முதல் களங்கம். அப்ப முதல்ல மாயையுடன் கூடிய ஈஸ்வரன் வந்துடுறான், பிரம்மம். அதாவது பிரம்மம் இருக்கும், அந்த பிரம்மத்தோட ஈஸ்வரன் இணையறான். அந்த நிலைக்கு பேர் தான் இந்த காரண நிலை என்று சொல்லி புரிய வைக்கிறார். அதை வந்து உபனிஷத்துகள் பேசும்போது அழகா சொல்லும், யா சர்வேசு பூதேசு திஸ்தன் சர்வேபியோ பூதேபியோ அந்தரக, அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். இதை நாம அங்க ஒப்பீடு செய்யறோம். ஏன்னா இறைவன் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னா, எல்லா உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் இருந்துகிட்டு இருக்கான். அவன் தான் இந்த ஒவ்வொரு உடம்பையும் இயக்கிறான். நம்மளுடைய பாடியும் மைண்டும் அவனுக்கு தான், நம்ம ஒன் ஆஃப் த டூல்ஸ் தான், நம்ம எல்லாமே அவனுடைய கருவிகள் தான். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா, அவனுடைய பிரதிபிம்பம் நம்ம மேல பட்டு பிரதிபிம்பிக்க ஆரம்பிச்ச உடனே நமக்கே அந்த பவர் வந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அதுதான் நம்முடைய அஜ்ஞானம், இதுதான் அகங்காரம். அஜ்ஞானம் அகங்காரம் ரெண்டுமே சேர்ந்துருது. அதுக்கு நான் ஏற்கனவே ஓமானம் சொல்லியிருக்கிறேன். ஒரு கண்ணாடியில வந்து சூரியன் மேல வானத்துல இருக்கிற சூரியன் வந்து கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பித்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதுனால சூரியனத்துல இருக்கிற வெளிச்சமே அந்த கண்ணாடியில இருந்து வெளிப்படுதுன்னு அர்த்தம் ஆயிடுமான்னா இல்ல, கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்குது. அதனால கண்ணாடியில் இருக்கிற ஒரு வெளிச்சம் வந்து இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடி காட்டினீங்கன்னா வெளிச்சம் மாதிரியே தெரியும், ஒரு டார்ச் லைட் போட்ட மாதிரியே தெரியும். ஆனா அது அந்த கண்ணாடியினுடைய சுய ஒளியான்னு கேட்டா இல்ல, அந்த சூரிய ஒளியை வாங்கி அது பிரதிபிம்பிக்குது. நம்ம சின்ன குழந்தைங்களை விளையாடுவோம் இல்லையா, கண்ணாடி எடுத்துட்டு போய் ரோட்ல வச்சுக்கிட்டு அந்த சூரியனுடைய கண்ணாடி ஒளியை வாங்கி அப்படியே எதிரில் உட்காந்துருக்கிறவங்க மூஞ்சில் அடிப்போம், அவங்க உடனே கண்ணு கூசுது என் முகத்துல அடிக்காதே அப்படின்னு திட்டுவாங்க. அப்போ அந்த ஒளி கண்ணாடியிலிருந்து எப்படி நமக்கு அங்கே அனுப்ப முடிஞ்சுது, பிரதிபிம்பம் தான், அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறோம். அதே சேம் கான்செப்ட், அந்த சேம் மெத்தடை தான் இங்க சொல்றாரு. பிரம்மம் மாத்திரம் இருக்கு, அந்த பிரம்மம் வந்து பிரதிபிம்பிக்கிறது தான் இங்க மாயா சகித பிரம்மம், அது ஈஸ்வரனா மாறுது. அது எல்லா உடலுக்குள்ளும் ஊடுருவி இங்க ஈஸ்வரனா நம்ம கிட்ட வெளிப்படுறதுனால அதை வச்சுக்கிட்டு நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா நமக்குள்ளேயே அந்த பவர் வந்துருச்சு, நமக்கே அந்த சக்தி வந்துருச்சு, நமக்கே எல்லா திறமை வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை, நாம ஒன்லி பிரதிபலிப்பு மட்டும்தான் பண்றோம், கடன் வாங்கி தான் அதை வெளிப்படுத்துறோம். ஆனா நமக்கு புரியாததுனால அதை நம்பளுதுன்னு நம்ம அபிமானிக்கிறோம் இல்லையா, அதுதான் இங்க புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கும் போதுதான் நம்ம மனசுக்கு புரியும். இல்லைன்னா நம்ம மனசு அகங்காரத்துல என்ன பண்ணும், எல்லாம் என்னுடைய திறமை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்ட் வரையறேன் அப்படின்னு உடனே என்னுடைய திறமை தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு ஈகோ டெவலப் பண்ணிக்குவோம். ஒரு பாட்டு பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய திறமை தெரியுமா, என்னுடைய குரல் வளம் தெரியுமா அப்படின்னு நம்ம ஈகோ டெவலப் பண்ணிக்குவோம். இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள் எல்லாம் நம்மது அப்படிங்கிற ஒரு அபிமானத்துக்கு நம்ம வந்துடுறோம் பாத்தீங்களா, இதுதான் நம்முடைய அகங்காரம். ஆனா உண்மையில இங்க குரல் வளமாகட்டும், ஓவியம் வரையக்கூடிய திறமையாகட்டும், எல்லாமே ஈஸ்வரன் உள்ள இருந்து நம்மளை இயக்குறதுனாலதான் வரும், இல்லைன்னா வராது. எப்படி ஈஸ்வரன் வந்து அந்த திறமையை கொடுக்குறான், அதுக்கான பாத்திரமா நம்ம தயாராகும் போது நம்ம இடத்துல இருந்து பிரகாசிக்க தொடங்குவான். எல்லா திறமைகளும் நம்ம கிட்ட இருக்குது, ஏன்னா அவன் தானே நமக்குள்ள இருக்கிறான். ஆனா அதை வெளிப்படுத்துற பாத்திரமா நாம நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். அதுக்குத்தான் நம்ம வந்து கலைகளை கத்துக்கிறது. அது 64 கலைகள் அந்த காலத்துல கத்து கொடுத்தாங்க நம்முடைய பாரத தேசத்துல. அந்த காலத்துல வந்து எல்லா கலைகளும் கத்துக் கொடுப்பாங்க, போர்க்கலை, ஓவியக்கலை, சமையல் கலை அப்படின்னு கலைகள், ஆர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட கலை நுட்பங்களை நம்ம பாரத தேசத்துல அந்த காலத்துல நம்ம கத்துக்கிட்டோம். பட் இன்றைக்கு நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் போய் நம்ம படிக்கிறதெல்லாம் உண்மையான கலைகள் கிடையாது, சும்மா சம்பந்தம் இல்லாத பாடத்தை படிச்சுட்டு வரலாறு ஹிஸ்ட்ரியை படிப்போம் அல்லது வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இதுதான் கலைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையாக நம்ம காலேஜில் படிக்காமல் வெளியே படிக்கிறதெல்லாம் கூட கலைகளாக இருக்கும். ஏன்னா ஒரு தையல் கலை, ஒரு ஓவியக்கலை, ஒரு நாடகக்கலை அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா கூட அது கூட ஒரு திறமையை வளர்த்தக்கூடிய ஒரு கலையாக நம்ம பார்க்கலாம். ஆனால் காலேஜில் படிக்கிறதெல்லாம் ஒரு திறமையும் வளர்த்துறது இல்லை, ஏன்னா அப்படியே மக்கப்பண்ணி வாந்தி எடுத்துட்டு வர்றதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன நீங்க சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட திறமைகளை நம்மிடம் இருந்து வெளிப்படுத்தக்கூடியவனே ஈஸ்வரன் தான், அதற்கான ஊடகமா இந்த உடலையும் மனதையும் உபயோகப்படுத்துறான். அப்ப நம்ம இடத்துல என்ன திறமை இருந்தாலும் அது நம்முடைய சொந்த திறமை கிடையாது, அந்த ஈஸ்வரனுடைய திறமை, அவன் தான் நம்ம மூலமா பிரகாசிக்கிறான். அந்த பிரம்மம் வந்து இந்த ஊடகத்தை பயன்படுத்தி இப்படி எல்லா உடலுக்குள்ளும் ஊடுருவி ஒவ்வொரு உடலையும் பயன்படுத்தி பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒரு அவுட்லைன் வரையப்பட்ட துணி, கோடிடப்பட்ட துணி. அப்ப படம் வரைவதற்கு முன்னாடி நம்ம ஒரு சாம்பிளா சின்ன சின்ன கோடுகள் வரைவோம், அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து முழுமைப்படுத்துவோம். ஆனா அங்க படம் வந்து முழுமையாகல, கம்ப்ளீட் ஆகல, வடிவம் தோன்றுவதற்கான ஒரு ஆரம்ப நிலை தான் அங்க நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம், சும்மா அவுட்லைன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலைக்கு பேரு சூட்சம நிலைன்னு பேரு. ஃபர்ஸ்ட் நிலை வந்து காரண நிலை, ரெண்டாவது நிலைக்கு வந்து சூட்சம நிலை. சூட்சமம்னா கண்ணுக்கு தெரியாதது, புலப்படாதது, அப்படிதான் இருக்கு. இப்ப அந்த ஆர்ட் வரையும் போது சும்மா பென்சில்ல கோடு மட்டும் போட்டா நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது, என்னங்க வரைகிறீங்க ஒன்னும் புரியலீங்களு கேட்போம். வரைஞ்சி முடிச்ச பிறகு பாருப்பான் பாரு ஆர்டிஸ்ட், ஆனா அவருக்கு தெரியும் நம்ம என்ன வரைய போறோம், இந்த இடத்துல தென்னை மரம் வரைய போறோம், இந்த இடத்துல நதி வரைய போறோம், இந்த இடத்துல வானம் வரைய போறோம், மலைகள் வரைய போறோம்னு அவர் ஒரு அவுட்லைன் போட்டுட்டு இருப்பாரு. பட் நமக்கு அந்த அவுட்லைனை பார்த்த உடனே ஒன்றும் புரியாது, தலையும் புரியாது, காலும் புரியாது, அவர் எதுவும் வரைகிறாரு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு நிற்போம். ஆனால் அவர் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் ஓ இதுதான் படமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அது மாதிரி இங்க வந்து சூட்சம நிலையில இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா சூத்திர ஆத்மா ஹிரண்ய கர்ப்பன்கிற நிலையில வெளிப்படுறான். அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பன் சூத்திராத்மா அப்படின்னா என்னன்னா சமஷ்டி சூட்சம சரீரம். அதாவது இப்போ நீங்க நான் எல்லாம் வந்து வெஷ்டி, வெஷ்டினா தனித்த, சமஷ்டினா ஒட்டுமொத்த. இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ், ஏற்கனவே நம்ம வேதாந்தத்துல படிச்சிருக்கிறோம். அப்ப சமஷ்டி சூட்சம சரீரம்னா எப்படின்னா இப்ப ஹிரண்ய கர்ப்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரையும் அவன் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கிறான். ஹிரண்ய கர்ப்பன் தங்க முட்டைன்னு படிப்போம் இல்லையா, அது வந்து புராண கதைகள்லாம் அப்படிதான் காட்டுவாங்க. தங்க முட்டைன்ட்டு பிரம்மா தங்க முட்டையிலிருந்து வெளிவர்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த ஹிரண்யம்னா தங்கம், கர்ப்பன்னா அந்த கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுற மாதிரி அந்த மீனிங் எடுத்துக்கணும். படத்துல அப்படி நம்மளை போட்டு குழப்பறாங்களே தவிர உண்மையா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லா உடல்களும் சேர்ந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்டு தான் சூத்ராத்மா. ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு, காஸ்மிக் இன்டலெக்ட்னு பேரு. காஸ்மிக் இன்டலெக்ட்னா இப்ப நீங்க தனிப்பட்ட இன்டெலிஜென்ட்டா என்ன ஒர்க் பண்ணாலும் உங்ககிட்ட என்ன திறமைகள் இருந்தாலும் அது எனதுன்னு நீங்க அபிமானிக்க கூடாது. உண்மையிலேயே அது காஸ்மிக் இன்டலெக்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் தான் நீங்க. நான் இது ஏற்கனவே உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது இப்ப கை தான் ஓவியம் வரையுது, அந்த கை வந்து நான் தான் வரைஞ்சேன் பெருமை கொண்டாடுமா? ஆனா அந்த கை மூலமா வரைஞ்சவன் நான் தானே, ஆனா நான் இந்த பக்கம் இருக்கிறதேங்கிறது தெரியாம அந்த கை நான் தான் வரைஞ்சேனோ எப்படி பெருமை கொண்டாட முடியாதோ? என்னுடைய உடம்புல இருக்கிற கைக்கு வந்து ஒரு தனித்துவமான அதிகாரம் கிடையாதோ? அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இருக்கிற நம்மை போன்றவர்களுக்கு தனித்துவ அதிகாரம் கிடையாது. நம்ம ஈஸ்வர நியதிக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கிறோம். ஆனா நான் தான் செய்யறேங்கிற மாதிரி ஒரு ஈகோவை டெவலப் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்னன்னா நமக்கு அந்த தகுதி ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்ததுனால நமக்கு அது நம்முடையதுங்கிற ஒரு அபிமானத்தை உண்டு பண்ணி வச்சிடுச்சு. மற்ற ஜீவராசிகளுக்கு அது உண்டு பண்ணல, நமக்கு உண்டு பண்ணிடுச்சு. அதனால நமக்கு அது அகங்காரமாகவும் மாறிடுச்சு. அந்த அகங்காரம் தான் நம்மளை வந்து ஆத்மாவை அறிவதற்கு தடையாகவும் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஜீவராசிகளுக்கு அகங்காரமும் இல்லை அறிவும் இல்லை, அதுங்க ஏதோ வாழ்க்கையை வாழ மட்டும் வந்திருக்கு. ஆனா நமக்கு அந்த பகுத்தறிவும் வந்துருச்சு. ஆனா அந்த வந்த பகுத்தறிவை நானுங்கிற ஈகோவா நம்ம மாத்திக்கிட்டதுனால வர்ற ப்ராப்ளம். ஏன்னா ஒரே நான் தான் இருக்கு. அந்த பரமாத்மா தான் தன்னை நான்னு சொல்ல முடியும், அந்த ஈஸ்வரன் தான் தன்னை நான்னு சொல்ல முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அவனை பைக்காட் பண்ணிட்டு நான்னு நாம நம்மளை முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி நிறுத்திக்கிறோம். இது என்னுடைய செயல் தெரியுமா, இது நான் தான் பண்றேன், இது எனது என்னுடையது அப்படிங்கிற அகங்கார மமகாரத்துக்குள்ள நம்ம மாற்றுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளத்தை இங்க ஒப்பீடு செய்து காட்டுறாரு. அதனால இங்க இரண்டாவது நிலை வந்து சூத்ராத்மா ஹிரண்ய கர்ப்பன் என்பது சமஷ்டி சூட்சம சரீரம்னு புரிஞ்சுக்கணும். சமஷ்டி சூட்சம சரீரம்னா ஒட்டுமொத்த கண்ணுக்கு புலப்படாத உடல், அதுதான் ஈஸ்வர உடல். அந்த ஈஸ்வர உடல்ல எல்லாம் இருக்கும், ஆனா எதுவும் கண்ணுக்கு புலப்படாது. அவுட்லைன் மாதிரி ஆர்ட் வரைகிறதுக்கு அவுட்லைன் மாதிரி இருக்கு. அதுக்கு பேர் வந்து சூத்திரம்னு பேர். சூத்திரம்னா நூல். அப்ப இந்த இடத்துல நாம் இந்த சூத்திரம்ங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்றாருங்கும் போது பகவத்கீதையிலிருந்து எடுக்கிறாரு. அதனால பகவத்கீதையை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். பகவத்கீதையில வந்து எவ்வாறு வந்து ஒரு நூல் வந்து எல்லா மணிகளையும் ஒன்றாக இணைத்து கொண்டு ஒரு மாலையாக நமக்கு காட்சியளிக்கிறதோ அது மாதிரி ஹிரண்ய கர்ப்பன் என்பவன் எல்லா ஜீவர்களையும் ஒன்றாக இணைத்து கொண்டு இந்த உலகமாக காட்சியளிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வராங்க மகான்கள். அதை வந்து பகவத்கீதையில ஏழாவது அத்தியாயத்துல ஏழாவது ஸ்லோகத்துல அழகா பாடுவார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அதை விளக்கம் கொடுப்பார், அதை பார்ப்போம். பார்த்தாதான் புரியும், ஏன்னா சூட்சமா சரீரம் எப்படிப்பட்டதுன்னு தெரிய வேண்டாமா? அதை சொல்றேன். மத்த பரதரம் நாங்க கிஞ்சிதஸ்தி தனஞ்சயம் மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ. மத்த பரதரம் நான்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவ. இந்த பாடல் வந்து, இந்த ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில ஏழாவது அத்தியாயத்தினுடைய ஏழாவது ஸ்லோகம். இது என்ன பொருள் சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அந்த சூத்ராத்மா ஹிரண்ய கர்ப்பன் காஸ்மிக் இன்டலெக்டை பற்றி பேசுது இந்த இடம். இந்த பகவத்கீதையினுடைய இந்த ஏழாவது அத்தியாயத்தினுடைய ஏழாவது சூத்திரம் வந்து மறந்துடக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் காஸ்மிக் இன்டலெக்டை பற்றி பேசுகிற டாபிக். எப்படின்னா, இப்போ ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் எல்லாம் அந்த நூலுக்குள்ளேயே ஒன்றாக இணைந்து இருக்கின்றன. ஆனால் அத்தனை மணிகளையும் எது தாங்கி கொண்டிருக்கிறது, எது ஆதாரமாக இருக்கிறதுன்னா அந்த ஒரே ஒரு நூல் தான். அந்த ஒரு நூலில் தான் அத்தனை மணிகளும் கோர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அது மாதிரி தான் இங்கே இத்தனை படைப்புகளும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இத்தனை படைப்புகளும் அந்த ஒரே ஈஸ்வரனிடத்தில் தான் இருக்கு. அந்த நூல் தான் ஈஸ்வரன், அந்த மணிகள் தான் இங்கே நாம் எல்லாம் ஜீவர்கள் என்று நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையில் இங்கே ஜீவ ஈஸ்வர வேறுபாடு கிடையாது. ஏன்னா எல்லாம் ஒன்று தான். நம்ம புரியாததுனால இப்படி புரிய வைக்கிறதுக்கு இப்படி உங்களுக்கு ஒரு உபமானத்தை எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால, ஏன்னா ஈஸ்வரனுடைய உடம்புல இருந்து நீங்க பிரிக்கவே இல்லை, ஆனா நீங்க உங்களை தனியா ஜீவன் சொல்லிக்கிறதுனால நீங்க ஜீவன் ஆயிட முடியுமா? இப்ப என்னுடைய உடம்புல இருந்து என்னுடைய கை பிரியவே இல்லை, ஆனா நான் தனியா என்னுடைய கையின்னு சொல்றதுனால என் கை தனியா போயிடுச்சுன்னு ஆயிடுமா? அப்படி கிடையாது இல்லையா? என்னுடைய உடம்புலயே ஏகப்பட்ட செல்கள் இருக்கு. நான் ஏற்கனவே அதெல்லாம் உதாரணம் சொல்லியிருக்கேன். ஏன்னா மல்டிபிள் செல்ஸ் தான் நான் ஹியூமன் பாடி நம்ம படிக்கிறோம் சயின்ஸ்ல. அப்போ நான் பல செல்களால் ஆன மனிதன் அப்படிங்கிறத, நான் எல்லா செல்களும் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தமாக உருவமாக இருக்கிறேன்னா நான் என்னை எல்லா செல்களும் சேர்ந்த ஒரு மனிதன் என்றதை அபிமானிப்பேனே தவிர தனித்தனி செல்லாக நான் என்னை பிரித்து பார்க்க மாட்டேன். அப்படி பிரித்து பார்த்தா நான் மனிதனாக இருக்க மாட்டேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் வேற, நான் வேற, யானை வேற, பூனை வேறன்னு பிரித்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ ஈஸ்வரன்கிறவன் எல்லாம் சேர்ந்தவன் தானே. யானையா இருந்தாலும் பூனையா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் எல்லாரும் ஈஸ்வரனுக்குள்ளதான் இருக்கிறோம். ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட பல மணிகளைப் போல இங்கு எல்லாவற்றின் மீதும் இறைவனுடைய பரம நிலைப்பாடு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த ஏழாவது அத்தியாயத்தில் சொல்றார். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளர், பராமரிப்பாளர், அளிப்பவர் ஆகிய முத்தொழிலும் செய்கின்றவன் யாரு? ஈஸ்வரன் தானே. ஈஸ்வரன் தானே சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணக்கூடியவன். அதாவது படைக்கிறான், காத்தல், அழித்தல், மூன்று தொழில்கள். அப்ப இந்த மூன்றையும் செய்பவன் யாரு? ஈஸ்வரனே தான். அப்ப அவனே எல்லா காரியமும் செய்யறான். அப்ப ஒரு நூலில் கட்டப்பட்ட மணிகள் இதற்கு ஓமானமாக நாம் இங்க பார்க்க வேண்டியதாக இருக்கு என்று நம்ம பொருத்தி பார்க்கிறோம். அப்ப தனிப்பட்ட இங்க மனங்கள் கிடையாது. நாம விரும்பியபடி செயல்படுவதற்கான சுதந்திரம் நம்ம பெற்றிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகின்ற ஒரு பிரபஞ்ச மனம் கொண்ட ஈஸ்வரனால் மட்டுமே அவர்களுக்கு அவைகள் வழங்கப்படுகின்றன என்று இந்த சூத்திரத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், கடவுள் அந்த ஈஸ்வரனுக்கு நிகரானது இங்க எதுவும் இல்லை, அவரை விட உயர்ந்தது இங்க எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலையில நாம் இதை புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த இடத்துல பாக்குறோம். இது எத்தனாவது நிலையில அந்த துணியில எங்க வருது, கோடிடப்பட்ட துணியில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் வரைகிறார் இல்லையா, அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன் பேரு. அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பன்ல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. நீங்க, நானு, யானை, பூனை, எறும்பு எல்லாமே அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்போ இறைவன் நம் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இருக்கிறான், அவனுக்கு ஹிரண்ய கர்ப்பன் பேரு. அடுத்து நான்காவதா என்ன முடிக்கிறாருன்னா எல்லாவற்றையும் நிறமூட்டப்பட்ட ஓவியம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஒரு ஓவியத்தை வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. அப்போ முழு ஓவியம் வெளிப்படுது. அந்த முழு ஓவியத்தில் மனிதன் இருக்கிறான், மலைகள் இருக்கு, நதிகள் இருக்கு, விலங்குகள் எல்லாம் காட்சிப்படுகின்றன, தென்னை மரம் இருக்கு, அப்படி எல்லாம் இயற்கையே அப்படியே ஒரு சீனரியை வரைஞ்சிருக்காரு. பார்க்க ரம்யமா அழகா ஒரு முழு ஓவியம் வெளிப்படுது இல்லையா. இதை எப்படி நம்ம இறைவனோட பொறுத்துறாருன்னா விராட்டுங்கிறார். விராட்டுன்னா இந்த விஸ்வம், இந்த உலகம், ஸ்தூல பிரபஞ்சம் அப்படின்னு பெயர். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு தான் விராட் ஸ்வரூபம்னு பேரு. பகவத்கீதையிலே வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அந்த விராட்டுங்கிற அவதாரத்தை எடுக்கும்போது அப்படியே ஆயிரம் தலைகள் வச்சுக்கிட்டு வருவார், ஆயிரம் கைகள் இருக்கும். அப்புறம் அதில் வந்து சூரியன், சந்திரனுடைய வலதுக்கண் சூரியன், இடதுக்கண் சந்திரன் இப்படிலாம் சீனில் காட்டுவாங்க இல்லையா. அப்படி எல்லாம் சேர்ந்து தானே ஒரு பெரிய உருவமாக நமக்கு காட்சி கொடுப்பது போல சினிமாவில் காட்டுறான். அது சினிமாவில் தான் அப்படி காட்டுறான். ஆனால் உண்மையில் என்னன்னா அப்படி மனித உருவில் இல்லை, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக இருக்கிறார் இறைவன். ஈஸ்வரன் எப்படி இருக்கிறாருன்னா விராட் அப்படின்னா இந்த ஸ்தூல பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல தான் சூரியன் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல தான் சந்திரன் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல தான் பூமி இருக்கு, இந்த பூமியில தான் நாம எல்லாம் இருக்கிறோம். அப்ப எல்லாரையும் ஒன்றாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரே உடல் யாரு? விராட். அதுதான் புருஷ சூக்தம் சொல்லும். புருஷ சூக்தத்துல சகஸ்திர சீர்ஷா புருஷஹ அப்படின்னு வரும். சகஸ்திர சீர்ஷானா ஆயிரம் தலைகளை கொண்டவன், புருஷன், இறைவன், பிரம்மம் என்று. ஏன் அப்படி ஆயிரம் தலைகளை கொண்டிருக்கிறான், அநேக தலைகளை கொண்டிருக்கிறான் அப்படின்னா, புரிய வைக்கிறதுக்காக எல்லா உருவங்களையும் ஒன்றாக அடக்கியவன், உள்ளடக்கியவன் அப்படிங்கிறதுக்காக நமக்கு புரிய வைக்கிறாங்களே தவிர, உடனே இறைவனுக்கு ஆயிரம் தலை தான் இருக்கான்னு கேட்கக்கூடாது. அதாவது எல்லா உடல்களும் இறைவனிடத்துல தான் இருக்குது, அது எறும்பா இருந்தாலும் யானையா இருந்தாலும் இறைவனிடத்துல தான் இருக்கு. அப்ப நீங்க நானெல்லாம் இறைவனிடத்துல தான் இருக்கிறோம். அப்ப எல்லா உடல்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய உடலாக, விராட்டாக இருக்கிறான் இறைவன் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப நாலு கேட்டகரி நம்ம இங்க பாக்குறோம், நான்கு நிலைகள்ல நம்ம இங்க பாக்குறோம். முதல்ல கழுவப்பட்ட துணி, பூசப்பட்ட துணி, பசை பூசப்பட்ட பிரைமரி கோட்டிங் அடிக்கப்பட்ட துணி, ரெண்டாவது, மூன்றாவது கோடிடப்பட்ட துணி, நான்காவது முழுமையாக வர்ணம் பூசப்பட்ட ஓவியம். இவைகள் அனைத்தும் ஒரே துணியில் நிலை பெறுகின்றன. அது போலவே இறைவனும் சித் என்ற தூய சுத்த பிரம்மமாகவும் இருக்கின்றான். ஈஸ்வரன் என்று எல்லா உடல்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக ஊடுருவி இருக்கின்றான். ஹிரண்ய கர்ப்பன் என்ற நிலையிலே எல்லா உடல்களையும் தன்னுள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறான். விராட் என்ற நிலையிலே எல்லாமாக அவனே இருக்கின்றான். ஆக அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் தோற்ற நிலைகள் என்று இங்க புரிய வைக்கிறாருங்க. இப்படிதான் ஓமானம் கொடுக்க முடியும். மகான்களால நமக்கு அந்த காலத்துல மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஓமானத்தை கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சுதான் அவங்க கொடுக்க முடியும். அதுக்கு இந்த ஓவியத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப இங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் என்பது அந்த பிரம்மத்தின் மீது, அந்த பரமனின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிஷ்டானம் மாறுவதில்லை, ஆரோபம் மாறலாம். இப்படி இப்ப நம்ம வந்து சுவர் மாறாது, ஓவியங்கள் அழிச்சு தெளிச்சிட்டு வேற வேற வரையலாம். துணி மாறாது, ஓவியங்களை அழிச்சு தெளிச்சிட்டு வேற வேற ஓவியங்கள் வரையலாம். அது மாதிரி பிரம்மம் மாறாது, இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டுதான் இருக்கு. இப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்க இல்ல, இப்ப இன்றைக்கு நாம் இருக்கிறோம், இன்னும் ஒரு நூறாண்டு கழிச்சு நாம் இருக்க மாட்டோம், இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இந்த உலகம் வேற மாதிரி இருக்கும், அப்ப யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படியே மாற்றத்துக்கு உட்படுகின்றது தான் இந்த பிரபஞ்சம். ஆனா மாறாதது பிரம்மம். அப்ப ஒரு ஓவியம் வரையப்பட்டாலும் துணி எப்படி தனது தன்மையை இழக்காதோ, அது போல உலகம் தோன்றினாலும் பிரம்மம் உண்மையில் மாறுவதில்லை என்று இந்த சூத்திரத்துல நம்ம அழகா புரிஞ்சுக்கிறோம். இந்த ஸ்லோகத்துல இதை வந்து மாண்டூக்கிய காரிகையே வந்து கௌடபாதர் சொல்வார், மாயா மாத்திரமிதம் துவைதம், இந்த இருமைகள் அனைத்தும் மாய தோற்றமே அப்படின்ட்டு கௌடபாதரும் நிரூபணம் செய்கிறார். இது அப்பப்போ எடுத்து உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா நான் டைரக்டா அந்த பஞ்சதசியனுடைய அந்த மெயின் ஸ்லோகத்தை மட்டும் கவர் பண்ணாம, மற்ற ஸ்லோகங்களும் மற்ற மகான்களும் என்ன சொல்றாங்கிறத நம்ம ஒப்பீடு செய்து பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஒருத்தர் சொல்றதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப நான் வந்து அத்வைதம் மட்டும்தான் உயர்ந்ததுங்க, துவைதம் உயர்ந்தது இல்லைன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க எப்படி என்னுடைய வார்த்தையை நம்புறது? இவரா புருடா விடுறாரோ, அத்வைதம் தான் சிறப்பு, துவைதம் சரியில்லைன்னு சொல்றாரோ அப்படின்னு நீங்க விசாரணை பண்ணி பார்க்கணும். அப்ப யாரெல்லாம் அத்வைதத்தை உயர்ந்ததுன்னு சொல்றாங்க, அப்ப அத்வைதம்னா என்ன அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள விசாரம் பண்ணும்போது, ஆதிசங்கரர் வராரு, வியாசர் வராரு, இப்படி எல்லா மகான்களும் வருவாங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு அவங்க எல்லாம் நிலைநாட்டுற விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தா, ஆமா கரெக்டு, அத்வைதம் தான் சிறப்பு, ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே, இரண்டாவது பொருள் இல்லவே இல்லை, துவைதம்ங்கிறது மனம் கற்பித்து கொண்ட விஷயங்கள் என்று நமக்கு புரிய வரும். அப்ப அந்த நிலைக்கு தான் இங்க பிரமாணம் வந்து வேதம். அப்ப வேதத்தை நம்ம பிரமாணமா வச்சுக்கணும். அந்த வேதம் வந்து நேரடியா நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியலங்கிறதுனாலதான் ரிஷிகள் வந்து உபநிஷதங்களா கொடுத்தாங்க, பிரகரண கிரந்தங்களா நமக்கு மாத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா டைரக்டா நம்ம வேதத்தை படிச்சு புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால அதை எளிமையா சாறு பிழிஞ்சு நமக்கு ஜூஸ் மாதிரி கொடுத்துடுறாங்க. ஏன்னா கரும்பு அப்படியே கடிச்சு சாப்பிட்றது கஷ்டம் இல்லையா, அதுவே கரும்பை வந்து கரும்பு ஜூஸா பண்ணி குடிச்சுட்டா ஈஸியா இருக்கும் குடிக்கிறதுக்கு. அது மாதிரி இங்க வேதத்தை பிழிஞ்சு நமக்கு சாரமா பண்ணி கொடுக்கறது தான் இந்த மாதிரி பிரகரண கிரந்தங்கள். அப்ப இதை நம்ம பார்க்கும்போது நல்ல தெளிவுக்கு வந்துடுறோம். அப்ப இங்க என்ன இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகத்தை சரியான பார்வையில் நாம் காண்பதற்கு இந்த ஸ்லோகம் உதவுது. காரண காரிய தத்துவம் விளங்குது, உண்மையான காரணம் என்ன, அதனுடைய காரியம் இங்க எப்படி இருக்கு, இந்த உலகம் எப்படி இருக்குது நமக்கு புரியுது. அப்ப ஈஸ்வரன் இந்த உலகம் ஜீவன் என்ற அனைத்துக்கும் ஆதாரமாக ஒரே பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது என்பதை நமக்கு இந்த ஸ்லோகம் உணர்த்துகிறது. அந்த வகையிலே நான் சாட்சி சைத்தன்யம் என்ற நிஷ்டையை நாம் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஓவியத்தின் அனைத்து நிலைகளுக்கும் ஆதாரம் எப்படி அந்த துணியோ, அது போல இங்கு சித்தாக இருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கட்டும், விராட்டுங்கிற ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாகவே இருக்கட்டும், அனைத்துக்கும் ஆதாரம் ஒரே பிரம்மம் என்பதுதான் இரண்டாவது ஸ்லோகத்துல நாம பார்க்கிறோம். அடுத்தது மூன்றாவது ஸ்லோகத்தை பார்த்து நிறைவு செய்வோம். அடுத்தது மூன்று, ஸ்வதகா சுப்ரோ அத்ர தௌதகா சியாத்து கட்டித்தோ அன்ன விலேபனாத் மசியா காரைர் லாஞ்சிதகா சியாத் ரஞ்சித்தோ வர்ண பூரணாத். இங்க என்ன சொல்றாருன்னா, நல்ல அழகான ஓமானங்கள் கொடுக்குறாரு. இயல்பாகவே அந்த வெண்மையாக இருக்குகின்ற துணி வந்து தௌத படம்னா கழுவப்பட்ட துணி. அதுல வந்து அந்த காலத்துல அரிசி மாவு முதலியவைகளை பூசப்பட்டால கட்டித படம் ஆகிறது. அது அரிசி மாவு பூசப்பட்டதுனால அடுத்த நிலை அடைகிறது. அதற்கு பிறகு மையினால் கோடுகள் வரையப்பட்ட போது லாஞ்சித படம். லாஞ்சித படம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூட்சமமா அந்த உருவத்தை நாம குறியிடப்பட்ட கோடிடப்பட்ட நிலையில பார்க்கிறோம். இறுதியாக வர்ணங்களால் நிரப்பப்பட்டது வந்து ரஞ்சித படம், ரஞ்சிதமா இருக்கு பார்ப்பதற்கு. அப்படிதான் அந்த லால் இல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. சான்ஸ்கிரிட் வேர்டு ஸ்வதஹா சூப்ரோ அத்ரா தௌதஹா சாத் கட்டிதோ அன்ன விலேபநாத் மசியா காரைர் லாஞ்சிதா சியாத் ரஞ்சித்தோ வர்ண பூரணாத் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன புரிய வைக்கிறாருன்னா, ஸ்வதகனா இயல்பாகவே வெண்மையான அந்த துணி, கழுவப்பட்ட துணி, பசை பூசப்பட்ட துணி இப்படின்னு ஒவ்வொன்றுக்கு பேரு. கழுவப்பட்ட துணி தௌத்தகா, பசை பூசப்பட்ட துணி கட்டிதகா, அரிசி மாவு முதலியவற்றால் பூசுவதால் அன்ன விலேபனாத்து சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி, மசியா காரை அதை கொண்டு வரையப்பட்ட கோடுகள், லாஞ்சித்தகா குறியிடப்பட்ட கோடிடப்பட்ட ரஞ்சித்தகா பார்ப்பதற்கு ரம்மியமாக நிறமூட்டப்பட்ட வர்ணங்களில் காணப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்லி இதுக்கு என்ன பொருள் புரிய வைக்கிறாருன்னா, நாலு வார்த்தைகள் சொல்றாரு. தௌத்த படம், கட்டித படம், லாஞ்சித்த படம், ரஞ்சித்த படம். அப்ப இங்க தௌத்த படம்னா கழுவப்பட்ட துணி, அது இயல்பாகவே வெண்மையாக இருக்கிறது, அது ஒரு புதிய துணி, அது சுத்தமா இருக்குது, அதுல எந்த ஓவியமும் வரையப்படவில்லை, எந்த நிறமும் இல்லை, எந்த வடிவும் இல்லை. அப்ப அது தன்னுடைய இயல்பான நிலையில் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கிறத நாம எப்படி வேதாந்தத்துல சொல்றோம்னா, நிருபாதீத பிரம்மம் அல்லது சுத்த சைத்தன்யம் துரிய ஸ்வரூபம் என்று நாம ஓமானமா எடுத்துக்கலாம். அந்த வெள்ளை துணிக்கு மீண்டும் அதே விஷயத்தை எடுத்து இங்க புரிய வைக்கிறாரு. அந்த பியூர் கான்சியஸ்னஸ் புரிய வைக்கிறதுக்காக மீண்டும் அந்த வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க. அது வந்து இப்படிதான் இருக்குது, எந்த நிலையில் இருக்கு, ஸ்வத சுப்ரஹாங்கிறாரு, வெண்மையான துணி அப்படிங்கிறத புரிய வச்சிட்டார். பிரம்மம்னு பேர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு எப்படி எடுத்துக்கலாம், சுத்த சைத்தன்யம் அங்க தூய்மையா இருக்கு, பியூர் கான்சியஸ்னஸ். ரெண்டாவது அது துரிய ஸ்வரூபம், எந்த களங்கமும் இல்லை, உண்மையான உணர்வு. அத பிருகதாரண்ய உபநிஷத்து சொல்லும் போது அசங்கோ ஹயம் புருஷகாங்கம், அதாவது இந்த ஆத்மா எதனுடனும் ஒட்டாதவன் என்பதாக நமக்கு பிருகதாரண்ய உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம் வருது. அதுல இந்த வெள்ளை துணிக்குள்ள நம்ம எப்படி பிரம்மத்தை ஒப்பீடு செய்யறோமோ அதே மாதிரி அதுவும் ஒப்பீடு செய்யும். அந்த நிலையில அந்த ஆத்மா, அந்த பரமாத்மா, அந்த பிரம்மம் எதனுடனும் ஒட்டாமல் இருக்கிறது, அசங்கன்னு பேரு, எதனோடும் சங்கமிக்காதவன் அப்படின்னு பேர். அசங்கோ யயம் புருஷகா அப்படின்னு வரும் பிருகதாரண்ய உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம். அதை தான் நம்ம இந்த வெள்ளை துணிங்கிற நிலையில எடுத்துக்கணும். கட்டித படம் அப்படின்னா அரிசி மாவு பூசப்பட்டதுனால அந்த பேர் வச்சிருக்கு. அது ஏன் அரிசி மாவுன்னா, அந்த காலத்துல பழைய காலத்துல ஓவியர்கள் வந்து அரிசி மாவு தான் அல்லது சுண்ணாம்பு தான் பசை மாதிரி கலக்கி பூசுவாங்க ஓவியம் வரையறதுக்கு முன்னாடி. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நீங்க இந்த மைசூர் ராஜா அரண்மனைக்கு போனீங்கன்னா, மைசூர் அரண்மனைக்கு போனீங்கன்னா அங்க பாருங்க, சுவர்கள் எல்லாம் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. அரண்மனையில அந்த காலத்துல வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் இருக்கும். அந்த ஓவியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு சுண்ணாம்பு அடிச்சு அதன் மேல ஓவியம் பூசியிருப்பாங்க. அந்த சுண்ணாம்பு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் சுண்ணாம்பு, எத்தனை வருஷம் ஆனாலும் அது அவ்வளவு சீக்கிரம் உறிஞ்சி வராம இருக்கு பாத்தீங்களா. அப்படிப்பட்ட பசை அரிசி மாவு எல்லாம் கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு சுண்ணாம்பு, அதை வச்சுதான் ஓவியத்துக்கு தயாராக்குவாங்க, அந்த சுவரை வந்து தயாராக்குவாங்க. அதுக்கு பிறகுதான் ஓவியமே வரைவாங்க. பியூரா அந்த வால்ல வந்து சுண்ணாம்பு தடவப்பட்ட நிலை உருவாக்கப்பட்டா அதுக்கு பேர் ஈஸ்வரன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்கேயும் வேதாந்த பாசையில் அதான் சொல்றார், அது ஈஸ்வரன் அந்தர்யாமிங்கிற நிலையில நாம் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பொருத்தி பார்க்கிறார். நாம் இது ஏற்கனவே நிறைய ஓமானங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதாவது அந்த நிலையில வந்து அது விதை என்று எடுத்துக்கலாம், அந்த அவ்யக்தமா இருக்குது, அது இன்னும் வியக்தமாகல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வேதாந்த பாடமெல்லாம் எடுக்கும்போது. அதாவது ஒரு விதைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கான அத்தனை அம்சங்களும் இருக்கு. அந்த விதை வந்து மரமா மாறிடுச்சுன்னா அதுல கிளைகள், இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் அப்படின்னு பல அம்சங்கள் இருக்கு. ஆனா கடைசியில அத்தனை விஷயங்களும் உருவாகிறதுக்கு அந்த விதைக்குள்ள அத்தனை தெரியுமான்னா தெரியாது, இல்ல பாக்குறதுக்கு வெறும் விதை மரம் தான் நமக்கு தெரியும். அது மாதிரி இங்க ஓவியம் வரைவதற்கு முன்னாடி அந்த வெள்ளை சுவர் வந்து தயார்படுத்தப்பட்டிருக்கு, ஆனா அதுல என்ன படம் வரைய போறோன்னு தெரியாது. வரைஞ்ச பிறகுதான் அது சீனரியா இல்ல வேற ஏதாவது படமான்னு தெரியும். அது மாதிரி இங்கேயும் அப்படிதான் புரிய வைக்கிறாரு. ஈஸ்வரன் நிலை, அந்தர்யாமி நிலை என்பது அங்க வந்து என்ன உருவாக போதுன்னு தெரியாத நிலை, அப்படிதான் ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க ஈஸ்வரன் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இப்ப நம்ம விராட்டையும் ஈஸ்வரன் தான் சொல்லுவோம் புரிதலுக்காக, ஆனா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்க பேரை மாத்திக்கணும் அப்படின்னு அவங்க இங்க வேதாந்த சாஸ்திரத்துல புரிய வச்சிருக்கோம். அப்ப மாயா சகித ஈஸ்வரன் வந்து பிரம்மத்தோட இருக்கிறதுனால அவன் அப்படி சொல்றான், அவன் வந்து ஒரு வெள்ளை சுவர் மாதிரி புரிஞ்சுக்குங்க. ஆனா அந்த வெள்ளை சுவர்ல வந்து ஒரு கோடு வரைய ஆரம்பிச்சுட்டா அடுத்த நிலை வந்துடுது இல்லையா, அது லாஞ்சித படம். அந்த லாஞ்சித படம் என்பது மையினால் கோடுகள் வரையப்பட்ட நிலையில, ஒரு மனித உருவம் வரையணும்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் வரையணும், ஒரு மலை வரையணும்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் வரையணும், மரம் வரையினாலும் அப்படிதான். ஆனால் அதற்கு இன்னும் வண்ணம் பூசப்படவில்லை, ரெண்டாவது அந்த ஓவியம் முழுமையாக்கப்படவில்லை, வடிவம் மட்டும் தோன்றுவதற்கு தயாராக கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் ஹிரண்ய கர்ப்பன் அப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அதாவது கம்பாரிசன் கொடுக்குறாரு, ஹிரண்ய கர்ப்பனுடைய நிலை இப்படி புரிஞ்சுக்குங்க, சூத்ராத்மாங்கிறவர் வந்து தயாராகிக்கிட்டு இருக்கார், உலகம் உருவாகி கொண்டு இருக்கிறது, அதாவது ஓவியம் வரையப்பட்டு கொண்டிருக்கிறது, வடிவங்கள் அவுட்லைன் வரையப்பட்டு கொண்டிருக்கு, அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன். அதுவே அதுக்கு முன்னாடி ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பனா இருக்கும்போது தைஜசன் சொல்றோம். அடுத்தது ரஞ்சித படத்துல வர்ணங்கள் முழுமையாக்கப்பட்டு விட்டது, பச்சை மரம் தெரியுது, நீல வானம் தெரியுது, மலர்கள் தெரிகின்றன, மனித உருவங்கள் தெரிகின்றன. இந்த நிலையில அது விராட் என்று பார்க்கிறோம். இப்படிதாங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்ட்டு நமக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா ஒரு விஷயத்தை நமக்கு எப்படியாவது புரிய வைக்கணும், இறைவனுடைய நான்கு நிலைகளை புரிய வைக்கணும். அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்ப நீங்க ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிடுறான். இவர் இது வரைக்கும் அவர் எடுத்த இந்த மூன்று சூத்திரங்களுடைய ஒட்டுமொத்த சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரே ஒரு பிரம்மம் மாத்திரம் இருக்குங்க. அந்த பிரம்மம் வந்து சுத்த சைத்தன்யம், நிர்குணம், நிரீசம், நிரஞ்சனம், நிர்மலம் அப்படின்னு அதுக்கு பல பெயர்கள் சொல்லலாம். அங்க ஒண்ணுமே கிடையாது, பியூர் கான்சியஸ்னஸ், களங்கமே இல்லை, அது மாத்திரமே இருக்கு, அதுதான் சுத்த சைத்தன்யம். அப்படிப்பட்ட அதன் இடத்துல ஒரு வெள்ளை துணியை ஒப்பீடு செய்கிறார், பாருங்க இந்த வெள்ளை துணி மாதிரி இருக்குங்க அது அப்படின்னு நமக்கு கம்பேர் பண்ணி காட்டுறாரு. இப்போ நமக்கு புரிஞ்சுக்கணும், ஓ சுத்த பிரம்மம்னா இந்த ஒயிட் துணி மாதிரி எடுத்துக்கிறோம், ஒயிட் கிளாத், ஓகே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ரெண்டாவது சொல்றார், அந்த சுத்த சைத்தன்யத்திலிருந்து ஒன்று வெளிப்பட்டது, அது அதனிடமிருந்து வெளிப்பட்ட மாயாசக்தி, அது தன்னிடத்திலிருந்து ஒரு மாயாசக்தியை வெளிப்படுத்தினது, அதுக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்ட்டார். அப்போ அந்த ஈஸ்வரன்கிற நிலை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த வெள்ளை துணியில் ஒரு பிரைமரி கோட்டிங், ஒரு பசை பூசப்பட்டது, அரிசி மாவுனால அல்லது ஒரு சுண்ணாம்புனால ஏதோ ஒரு தடவு தடவிட்டோம்னா அந்த வெள்ளை துணி எதுக்கு தயாராகிருக்கு, இப்போ ஓவியம் வரைவதற்கு தயாராகிவிட்டது. ஏன்னா நேரடியாக வெள்ளை துணியில் நீங்கள் ஓவியம் வருவதற்கான வர்ணத்தை அதில் வச்சிங்கன்னா அதை அப்படியே இழுத்துக்கிட்டு கண்டபடி போயிடும். நீங்கள் டைரெக்டாக துணியில் கொண்டு போய் ஒரு கலர் வையுங்களேன், அது அப்படியே ஸ்பிளிட் ஆகும், எல்லா பக்கம் பரவி அந்த படத்தில் வந்து ஒரு முழுமைத்தன்மையை உண்டாக்க முடியாமல் கெடுத்துரும். அப்போ அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணணும், நேரடியாக அந்த படம் வரையாமல் அதுக்கு ஒரு ப்ரைமரி கோட்டிங் அடிச்சுட்டு படம் வரையணும் அப்படிங்கிறது எப்படி இந்த ஓவியர்கள் டெக்னிக் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி பிரம்மமும் அந்த மாயா வழியில் மாயாசக்தியின் மூலமா பிரபஞ்சத்தை படைக்குது. அதனால மாயாசக்தியாகிய ஈஸ்வரன் தான் முதல்ல வெளிப்படுறான். அந்த ஈஸ்வரன் நிலையில உலகம் தோன்றல, ஈஸ்வரன் தான் இருக்கிறான். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஓவிய துணியில அந்த பிரைமரி கோட்டிங் முடிச்ச பிறகு ஒரு அவுட்லைன் வரைகிறோம். அந்த அவுட்லைன் வந்து இப்போ ஒரு பிளாக் பென்சில் எடுத்துக்கிறோம் அல்லது அந்த காலத்துல ஒரு பிரஷ் எடுத்துக்குவாங்க, பிளாக் கலர் எடுத்துக்கிட்டு அப்படியே அவுட்டர் லைன் மட்டும் டக் 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 அப்படி வேகமா வரைஞ்சிக்கிட்டே போவாரு. இந்த இடத்துல வந்து மரம் போட போறேன், இந்த இடத்துல மலை போட போறேன், இந்த இடத்துல நீல வானம், இந்த இடத்துல நதி, இந்த இடத்துல அப்படியே புல்வெளிகள், இந்த இடத்துல அப்படியே பறவைகள், இந்த இடத்துல அப்படியே மனிதர்கள் அப்படின்னு அப்படியே அவுட்லைன் பண்ணிட்டு அவர் அப்படியே ஆர்டிஸ்ட் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே போவாரு. அப்படி அவர் வேக வேகமா அந்த அவுட்லைன் வரைஞ்சிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தலகாலே புரியாது. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் விதை, அவ்வியக்தம்னு பேரு. அடுத்த நிலை உருவாயிடுது, அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. அதாவது ஈஸ்வரன்ல இருந்து அடுத்த நிலை உருவாகுது, அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன். அந்த கர்ப்பத்துக்குள்ள எல்லா உயிரினங்களும் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா வெளியே வரல, எல்லாம் உள்ள இருக்குது. அது எப்ப வெளியே வரும், விராட், அப்போ எல்லாம் வெளியே வந்துடும். விராட்டுனா ஒட்டு மொத்தமா அந்த ஒட்டு உலகமா அப்படியே அவங்க கிட்ட வெளியே தெரியும். அது ஸ்தூல பிரபஞ்சம், அதுக்கு முன்னாடி சூட்சும பிரபஞ்சம், கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் அந்த ஓவியன் என்ன பண்ணுவான், அந்த அவுட்லைன் எல்லாம் வரைஞ்சி முடிச்ச பிறகு நீங்க அப்படியே என்னவோ வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அடுத்தது என்ன பண்ணுவாரு, டக் டக்னு கலர் கொடுக்க ஆரம்பிப்பாரு. அப்புறம் டார்க் பண்ண வேண்டிய இடத்துல டார்க் பண்ணுவாரு. அப்ப அந்த பெயிண்டிங்ல அவர் அப்படியே அதை டார்க் பண்ணி கலர் கொடுத்து அப்படியே முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரம்மியமான ரஞ்சிதமான ஒரு படம் வந்துடும். அப்ப பாக்குறதுக்கு ரியலா இருக்கும் அந்த சீனரி. இதை மாதிரி கம்பேர் பண்ணி இப்படிதாங்க இந்த உலகம் வந்தது, அந்த பிரம்மத்திடமிருந்து உலகம் எப்படி தோன்றியதுங்கிறத அழகா இந்த சித்திர படம்ங்கிற விஷயத்துல புரிய வைக்கிறார். அதுக்குதான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பே என்ன, சித்திர தீபம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கார். சித்திரம்னா ஓவியம், தீபம்னா ஒளி. இப்ப அடுத்தது நமக்கு இந்த விஷயங்களை உள்ள வாங்கி வாங்கி நமக்கு அந்த அறிவு பிரகாசிக்கிற நிலை உருவாக போகுது. ஏன்னா தீப ஒளிங்கிறது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற புற ஒளி அல்ல, நமக்குள்ள இருந்து அக ஒளி வெளிப்பட போகுது. அப்ப நமக்கு இது புரிய வர வரவே நமக்கு ஞானம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும், நமக்குள்ள இருந்து இறைவன் பிரகாசிக்க தொடங்குவான் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய கான்செப்டுங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இறைவன் வந்து நாலு நிலைகள்ல வெளிப்படுறான். இத்தனை நாள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, ஈஸ்வரன்னா ஒருத்தன் தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. அல்லது வேதாந்த பாடம் படிக்கும்போது கூட நீங்க ஈஸ்வரன், விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அறகுறையா புரிஞ்சிருப்பீங்க. இப்ப இங்க கொஞ்சம் தெளிவா புரியுது இல்லையா. இப்படிதான் பிரகரண கிரந்தங்கள்ல இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு லகுவா புரிய வைக்கிறதுக்காக ரிஷிகளும் மகான்களும் குருமார்களும் போராடுறாங்க. அந்த போராட்டத்துல இவரும் முயற்சி எடுத்திருக்காருங்கிறத நம்ம பாக்குறோம். இப்படிதான் இந்த பாடங்கள் நம்மளுக்கு தெளிவை கொடுத்துக்கிட்டு வரும். இந்த தெளிவு வர வரவே நாம நல்ல தெளிவாயிடுவோம். இப்ப புரிஞ்சுக்குங்க, சுத்த சைத்தன்யம், ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன், விராட், இப்படிதான் நாலு நிலையில இறைவன் வெளிப்படுறான். அந்த விராட்டுங்கிறதா இந்த பிரபஞ்சம், ஒட்டுமொத்த ஸ்தூல பிரபஞ்சம், நம்ம பார்க்கிற இந்த உலகம். அப்ப நாமெல்லாம் இப்ப எங்க இருக்கிறோம், விராட்டில் தான் இருக்கோம். ஆனா நம்ம எங்கிருந்து வந்தோம், அந்த சுத்த பிரம்மத்திலிருந்து வந்தோம். அப்ப இதுல இருந்து நம்ம எங்கும் பிரிக்கவே முடியாது. நான் வேறு, இறைவன் வேறுன்னு பிரிக்கவே முடியாது. நான் வேறு, ஈஸ்வரன் வேறு என்று பிரிக்கவே முடியாதுங்கிறத இந்த இடத்துல நிரூபணம் செய்கிறார். ஒரே துணியில நான்கு வித நிலைகளை, இறைவனுடைய நான்கு நிலைகளை புரிய வச்சிட்டார். சித்து, அந்தர்யாமி, சூத்ராத்மா, விராட், இந்த நான்கு நிலைகள் பேசப்பட்டது. இந்த நிலையில நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். இன்றைக்கு வந்து மூன்றாவது ஸ்லோகத்தோட வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில், நாளைய வகுப்பில் நான்காவது ஸ்லோகம் தொடங்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.